இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக வெளிப்படுத்தின புஸ்தகத்திலிருந்து 3:5-6 வசனங்களை வாசிப்போம். போதும், இன்றைக்கு நாம் வெண்வஸ்திரத்தை குறித்து நாம் சிந்திப்போம். வெண்வஸ்திரம் என்று சொன்னால் வெள்ளையும் வெள்ளையுமா இன்னைக்கு போட்டிருக்காங்களே சபையில, அந்த வஸ்திரம்
இல்லை.
ஆமாம், வெண்வஸ்திரம் அப்படின்னு சொன்னால் அதை நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 19:7-9 வரை வாசிப்போம். வாசிப்போம்.
பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானது கல்யாணத்தில் இருந்து அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதி என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான்.
போதும், இங்கு நாம் வாசிக்கிறோம். வெண்வஸ்திரம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுகளுக்கு மட்டும்தான் ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ வாசித்த பகுதியில் அது இருக்குது. வெண்வஸ்திரம் யாருக்கு கிடைக்கும்? பரிசுத்தவான்கள் நீதிகள் தான் வெண்வஸ்திரமே. ஆனால் அந்த வஸ்திரத்தை வாங்கிறதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது.
கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள்
அழைக்கப்பட்டவர்களும் இல்லை. ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். பாருங்கள் எங்கே எவ்வளோ கேப் இழுத்துட்டு போகுது பாருங்கள். ஒரு வார்த்தையில் வர வேண்டிய பதில் 4-5 வார்த்தையில் தள்ளி தள்ளி போகுது. சோத்திரம். வெண்வஸ்திரம் என்ன அடிப்படையில் யாருக்கு யாருக்கு கொடுக்கப்படுகிறது? மனைவி தரிச்சிருக்கிறா. ஆனால் என்ன அடிப்படையில் அந்த வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது? ஆமாம், அந்த வசனத்திலேயே இருக்குது. அந்த வசனத்திலேயே இருக்குது. நம்மளுக்கு வெண்வஸ்திரம் வேணும்னா நம்மளுக்கு என்ன தகுதி வேணும்? ஆஹா, இல்லை சோத்திரம். என்னன்னா நானே சொல்லிடுறேன், அங்கே கல்யாணம் வந்து சாப்பிடணும். ஆமாம், சாப்பிட்டுட்டு போகும்போது தான் அந்த கிஃப்ட் கிடைக்கும். கல்யாண விருந்து சாப்பிடாதவங்களுக்கு அந்த வெண்வஸ்திரம் கிடைக்காது. அப்போ கல்யாண சாப்பாட்டில் என்ன சாப்பாடு? திருப்பி வருவாள்
சாப்பாடு.
சாப்பாடு என்னன்னா சத்தியமான வசனங்கள். சாப்பாடு சத்தியமான வசனங்கள். அப்போ சத்தியமான வசனங்களை சாப்பிட்றவங்களுக்கு தான் வெண்வஸ்திரம் கிடைக்கும். அப்போ இன்றைக்கி வெண்வஸ்திரம் போட்டுட்டு இருக்காங்களே, அவங்கள என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்க? ஏசியா 4:1 ஏசியா 4:1
7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொத்தை
இங்க மணவாளன் ஒரு ஆள் இருக்காரு, மணவாட்டி ஒரு ஆள் இருக்காரு. இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஒரு மணவாளன் இருக்காரு, அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி, மணவாட்டி ஒரு ஆள் இருக்கிறா. மணவாட்டி கூட வந்து போட்டிக்கு 7 ஸ்திரீகள் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த 7 ஸ்திரீகள் மணவாட்டிக்கு போட்டிடுறாங்க. எல்லாரும் போட்டிடுறாங்க. ஸ்திரீகள் அநேகம் பேர் மணவாட்டி ஆகிறதுக்கு போட்டிடுறாங்க. அப்படின்னா சபைகள், அநேக சபைகள் மணவாட்டி சபையாக மாறுவதற்கு போட்டியிடுகிறது. ஆனால் அந்த போட்டியில் வந்து யார் தேவனுடைய சத்தியமான வசனங்களை சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு தான் வெண் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் மணவாட்டி சபையாக மாறுகிறார்கள். இங்கே இந்த தேவனுடைய சத்தியமான வசனங்களை சாப்பிடாம சொந்தமாக சாப்பாடாக்கி சாப்பிட்டா என்ன அர்த்தம்? நாங்கள் எங்கள் சொந்த போஜனத்தை சாப்பிடுவோம், பத்தாவதுக்கு வெண் வஸ்திரம் வேண்டாம், எங்களுக்கு தனியாக வஸ்திரம் இருக்குது நாங்கள் போட்டுக்குவோம், சொந்த வஸ்திரம். இன்றைக்கி நம்ம சபைகளில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, மெல்லையாக தேவ தூதர் மாதிரி இருப்பாங்க. ரோட்டில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவ தூதர் தான் பரலோகத்துலேருந்து இறங்கின மாதிரி நடப்பாங்க. அதே மாதிரி வேறு மதத்தில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க பச்சை கலரில் போட்டிருப்பாங்க, சிலவங்க சிகப்பு கலரில் போட்டிருப்பாங்க, சிலவங்க காவி கலரில் போட்டிருப்பாங்க. இப்படி மதங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மதங்களை தங்களை வெளிப்படுத்துவதற்காக வஸ்திரங்களிலே பல அடையாளங்களை உண்டாக்கி கொண்டு அல்லது பல நிறங்களை உண்டாக்கி கொண்டு தங்களுடைய ஆவிக்குரிய தன்மையை வெளியிலே காட்டுவது. ஆனால் அவங்க சாப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா சத்தியமான வசனங்கள் கிடையாது, அவங்க சொந்தமாக ஆக்கி சாப்பிடுவாங்க. அப்படின்னா வசனங்களை, தேவனுடைய சத்தியமான வசனங்களை எடுத்து சாப்பிடாம, பைபிள் அநேக இடங்களில் பல காரியங்கள் இருக்குது, அந்த வசனங்களை எடுத்து இது எங்களுடைய ஆவிக்குரிய ஆகாரம் என்று சொல்லி அவர்கள் சொந்த போஜனத்தை சாப்பிட்டு சொந்த வஸ்திரத்தை உடுப்பார்கள். தேவனால் கொடுக்கப்படுகிற வெண்வஸ்திரம் அவர்களுக்கு கிடையாது. அப்போ வெண்வஸ்திரம் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் அதை தெளிவாக பார்ப்போம். வெளிப்படுத்தல் 14:1-4 வாசிப்போம். இந்த மணவாட்டி சபை எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா 144,000 பேர். இந்த 144,000 பேர் வெண் வஸ்திரம் அணிந்து நல்லா மணவாளன் கூடையே இருக்கிறாங்க. அப்போ இந்த 144,000 பேரை சொல்லும்போது பூமியிலிருந்து முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், இவர்கள் ஸ்ரீயினால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் அப்படின்னா, இன்றைக்கி இந்த வசனத்துக்கு என்ன வியாக்கியானம் கொடுக்குறாங்கன்னா, கல்யாணம் இல்லாமல் ஊழியம் செஞ்சால் தான் 144,000 பேருடைய வரிசையில் போக முடியும் அப்படின்னு இன்றைக்கி வியாக்கியானம் சொல்லிட்டு, அநேகம் பேரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா சபைகளில் போதனை பண்ணிவிட்டு இன்றைக்கி வெள்ளையும் வெள்ளையும் போட்டுட்டு திரியிறாங்க. அது அல்ல உண்மையான அர்த்தம். ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் அப்படின்னு சொன்னால் என்னவாயிருக்கும்? சபையினுடைய உபதேசத்தினால் கரைப்படாதவர்கள் அப்படின்னா தேவனுடைய சத்தியமான வசனங்களை சாப்பிட்டு இருந்தால் தான் கரைப்படாதவங்க. அதை விட்டு போட்டு 7 ஸ்திரீகளுடைய வரிசையில் போய் ஏதாவது ஒரு ஸ்திரீகளுடைய ஐக்கியத்தில் போய் சொந்த ஆகாரத்தை சாப்பிட்டு அல்லது புளிச்சமாவனுடைய உபதேசத்தை சாப்பிட்டு வந்தால் அவங்க கரைப்பட்டவங்க. ஏசையா 64:6 ஏசையா 64:6 இப்போ மனுஷன் சொந்தமாக ஆக்கி சாப்பிட்டானா அல்லது சொந்தமான வசன வியாக்கியானங்களை உருவாக்கி மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து அல்லது புளித்தமாவருடைய உபதேசத்தை பின்பற்றி ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ந்தால் அவங்களுடைய வஸ்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அழுக்கான வஸ்திரம், கந்தையான வஸ்திரம். அப்படின்னா கொஞ்ச நாள் ஆகும்போது அது அழுக்காகி கந்தையாகி கொஞ்ச நாள் ஆகும்போது இத்து போய் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். ஆனால் வெண்வஸ்திரங்கிறது அது நித்தியமான வஸ்திரம். நித்திய ஜீவ வார்த்தைகள் என்றைக்கு நித்தியமாக இருக்கும். மனுஷனால் உண்டாக்கப்பட்ட கற்பனைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அது அழிந்து போகக்கூடியவைகள். இப்படியாக 144,000 பேர் இருக்கிறவங்க, அது யாராக இருந்தாலும் சரி, கல்யாண விருந்துக்கு வரும்போது நல்லார் பொள்ளார்களை நீ அழைத்து கொண்டு வா என்று நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். அப்போ எல்லா ஆளுகளும் கல்யாணத்துக்கு போகலாம், ஆனால் அங்கே தேவனுடைய சத்தியமான வசனங்களை ஏற்றுக்கொள்ளுவர்களுக்கு மட்டும்தான் அந்த நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அப்போ நாங்கள் தான் 144,000 பேருன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வெண் வஸ்திரங்களை தரித்து கொண்டு இன்றைக்கு பூமியில் நிறைய பேர் அதுக்கு உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் மனவாட்டி, நாங்கள் தான் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், நாங்கள் தான் 144,000 பேர் என்று சொல்லி மார்தட்டி கொண்டு அவர்களை தங்களை பெருமையாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ஆவிக்குரிய சாப்பாடு என்ன? அப்படின்னா சத்தியமான வசனங்களை அவர்கள் சொல்ல வேண்டும். அப்போ சத்தியமான வசனங்களை சாப்பிட்றவன் தான் உண்மையான நீதியின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டவர்கள். கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை இருப்பாங்க, கூட தோழிகள் இருப்பாங்க, சாப்பாடு நல்லா வளமாக பரிமாறி கொண்டு இருப்பார்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? சாதாரண நம்ம உலகத்தில் நம்ம பார்க்குறது அது ஜாதிகளுடைய ஆச்சாரத்தின் படி பொதுவாக சாதாரணமாக கல்யாணத்தில் வந்து நல்லா சாப்பிட்டு திருப்தியானதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அதில் ஆட்டம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கச்சேரி நடக்கும். இல்லை இருக்கு சோத்திரம் நல்ல கல்யாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சில கல்யாணங்கள் 7 நாள் நடக்கிற கல்யாணமெல்லாம் இருக்கு. 7 நாள் சாப்பாடு நடக்கும், 7 நாள் கச்சேரி நடக்கும். அப்போ 144,000 பேருடைய வரிசையில் போகும்போது பூமியிலிருந்து முதல் புலனாக மீட்டு கொண்டவர்கள் அல்லது 144,000 வரிசையில் சேர்ந்தவர்கள் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவங்க சேரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு நல்ல ஒரு பாட்டு இசையாக பாடிட்டு இருக்காங்க. வெளிப்படுத்தல் 14 நாம் பார்க்குறோம், இன்னொரு தடவை வாசிப்போம். தெரிஞ்சுக்கலாம் இவங்க யாருன்னு. நாம அந்த 144,000 பாடக்கூடிய பாட்டை நாம ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அந்த பாட்டுடைய ராகத்தை பிடிக்க முடியாது. காரணம், அந்த சத்தியமான வசனங்களை சாப்பிட்றதுனால வருகிற சந்தோஷத்தினால தான் இந்த பாட்டே பாட முடியும். அப்போ சந்தோஷம் இல்லாதவனுக்கு பாட்டை பாடுறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா அவன் பாடுவானா? அங்கே பாட்டு வராது. அப்போ தேவனுடைய சத்தியமான வசனங்களை சாப்பிடும் பொழுது இருதயத்தில் ஆனந்த சந்தோஷம் வருகிறது. இந்த சத்தியமான வசனங்களை சாப்பிடாதவனுக்கு என்ன நடக்கும்? சந்தோஷம் இல்லாமல் என்ன நடக்கும்? புலம்பல் வரும். சோத்ரம் ஏசையா, நீங்களோ புசிப்பீர்கள் அவர்களோ வெட்கப்படுவார்கள். ஏசையா 66:65 பாருங்க. சோத்ரம் சோத்ரம் ஏசையா 65:16 13-14 வாசிப்போம்.
மன மகிழ்ச்சியினாலே கெம்பிருப்பார்கள், நீங்களோ மன நோயினாலே அலறி
போதும் போதும். இங்க பாருங்க, ஆசீர்வதிக்கிறவங்க கூட கூட சத்தியமான வார்த்தைகளை கொண்டுதான் ஆசீர்வதிக்கிறான். அப்போ இந்த முதல்ல இருந்த ஆளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனை கொன்று போட்டு அவனுக்கு வேற ஒரு பேரை கொடுத்துட்றாரு. பூமியில் இருக்கிற வரைக்கும் ஒரு பேர், ஆனால் இந்த சத்தியமான வசனங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் அவனுக்கு பேர் மாறிடுது. அப்போ தேவனுடைய ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், குடிப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். அப்போ நித்தியமான தேவனுடைய சத்திய வசனங்களை சாப்பிடுகிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, மற்றவங்க புலம்புவார்கள். அப்படி புலம்பலாக இருக்கிறவனுக்கு 144,000 பேர் பாடக்கூடிய பாட்டை சொல்லி கொடுத்தா அவனுக்கு அந்த பாட்டு வருமா? பாட முடியாது. காரணம், இங்கே புலம்பலும் துக்கமும், ஆமாம், மனநோவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரணம், இங்கே சாப்பிடாத சாப்பிட்டாச்சு. ஆமாம், புளிச்ச மாவு சாப்பிட்டாச்சு. புளிச்ச யாப்பம் வருது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து அங்கே ஆண்டவருக்கு வீணாக ஆராதனை பண்ணியாச்சு. ஆனால் உண்மையான தேவனுடைய வசனத்தை சாப்பிட்டவன் சந்தோஷமாக இருந்து பிரசங்கம் பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு முன்னால் தைரியமாக இருந்து பேசுகிறாங்க. ஆனால் தேவனுடைய சத்தியமான வசனங்களை சாப்பிடாதவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மனநோவினாலே துக்கித்து அலறுகிறார்கள். அப்போ இப்படி அலறுறவனுக்கு 144,000 பேர் பாடக்கூடிய அந்த பாட்டை சொல்லி கொடுத்தா எப்படி பாடுவான்? பாடமாட்டான். சரி, பாட்டு எப்படி வரும் முதலாவது அது சொல்லுங்கப்பா. சந்தோஷனால பாட்டு வருது, நம்ம பார்த்தோம். எப்படி அந்த சந்தோஷனால அந்த பாட்டு கிடைக்கும்? ஆ, எப்படி முதல்ல இந்த வசனத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி சந்தோஷமாக மாறுறது? நிறைய பேர் இன்னைக்கு நம்ம வசனத்தை சாப்பிட்றோம், ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த சந்தோஷம் இருக்கா? ஆ, கிரியை, அதை எப்படி நடக்கும் அந்த கிரியை, அது சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ தான் நம்மளுக்குள்ள சந்தோஷம். இப்போ வசனம், நம்ம தேவனுடைய சத்தியமான வசனங்களை இப்போ சாப்பிட்டுட்ருக்குறோம், ஆனால் நம்மளுக்குள்ள சந்தோஷம் இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஜீரணமாகாமல் நின்றுட்டுருக்கு சோத்திரம். ஆமாம், அதனால் சந்தோஷம் வரமாட்டேங்குது. டெய்லி சாப்பிட்றோம், ஞாயிற்றுக்கிழமை வசனம் சாப்பிட்றோம். ஆண்டவர் எப்படி வசனத்தை கடைசியில் ராபோஜனத்தில் இதை பிட்டு எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி இன்றைக்கி நாம் வசனத்தை பிட்டு இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுட்ருக்குறோம், ஆனால் சந்தோஷம் மட்டும் வரமாட்டேங்குது. என்ன காரணம்? ஜீரணமாகலை. ஜீரணமாகாமல் என்ன ஒரு சரீரத்தில் ஆவிக்குரிய நிலைமையில் எந்த ஒரு பயனையும் குடிக்காமல் நம்ம சாப்பாடை மட்டும்தான் சாப்பிட்டுட்டுருக்குறோம். அதனால் என்ன பயன்? ஒன்றா வந்து சந்தோஷம் வரணும், அப்படி இல்லைன்னா துக்கம் வரணும். சந்தோஷம் எப்படி வரும் அல்லது துக்கம் எப்படி வரும், ரெண்டில் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சோத்திரம், நானே சொல்லிடுறேன் எப்படி சந்தோஷம் வரும்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சத்தியமான வசனங்களை சாப்பிட்டதுனால கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய அறிவு புத்தி ஞானம் சரியாக செயல்பட்டு சரியாக எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது, சரியான வார்த்தைகளை பேசும் பொழுது, சரியாக முடிவெடுக்கும் பொழுது, ஒரு காரியத்தை ஞானமாய் நம்ம வந்து செய்யும்போது நம்மளுக்கே நம்மளை அறியாமல் சந்தோஷத்தான வந்து மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும், ஆனால் எப்படி செய்கிறாங்க இவங்க, ஒரு சின்ன காரியத்தை எவ்வளோ ஞானமாக செய்கிறாங்க அப்படிங்கிறத மற்றவங்க பார்க்கும்போது ஏன் அவங்க அப்படி செய்கிறாங்க தெரியுமா? என்ன காரணம்? அவங்க கிறிஸ்டியனு, அவங்க பைபிள் படிக்கிறவங்க, ஆண்டவர் அவங்களுக்கு விசேஷமான ஞானத்தை கொடுத்துருக்கிறார், அதனால தான் அவங்க அப்படி செய்கிறாங்க. மற்றவங்க நம்மளை பார்த்து பெருமையாக பேசும் பொழுது நம்மளுக்குள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்டதுனால, அதை சிந்திக்கிறதுனால அல்லது வாசிக்கிறதுனால தேவன் எப்பேற்பட்ட அறிவையும் ஞானத்தையும் கொடுத்துருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்கும்போது நம்மளுக்கு ஆனந்த சந்தோஷம் கிடைக்கும். அப்படி இல்லாமல் இருந்தால், தேவனுடைய வார்த்தையினுடைய கிரியைகள் நம்மளுக்குள்ள வராமல் இருந்தால் அறிவு புத்தி ஞானம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா சரியாக வேலை செய்யாது. ஏன்னா அந்த அறிவை கொடுத்தவர் அறியாரோ, அப்போ அறிவு புத்தி ஞானம் அவர்கிட்ட இருந்து வர்றது. அப்போ அதை வந்து மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு தேவனுக்கு துதி செலுத்தும் போது, மகிமை செலுத்தும் போது அந்த அறிவு புத்தி ஞானம் சரியானபடி வேலை செய்யும். அப்போ அது வேலை செய்யாமல் இருக்கும்போது என்ன ஆகுது? ஆமாம், நாம் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் வேற ஏதோ பேசுகிறோம். வேலை செய்ய வேண்டிய இடத்துல ஒன்றும் செய்யாமல் என்னமோ செய்கிறோம். அப்போ காலதாமதம் ஆகிறது. அப்படியே காலதாமதமாகி ஆகி ஒரு மாதத்தில் கடைசியில் வரும்போது என்ன ஆகுது? நம்மளுக்கு சோம்பேறிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருவாங்க. அப்புறம் பேசுனா புரிய மாட்டேங்குது, நான் ஒன்றை பேசுகிறேன் நீங்கள் ஒன்றை பேசுகிறேன்னு மாற்றி மாற்றி அந்த வாக்குவாதங்கள் அதிகமாகிறது. அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்குள்ளே தனியாக உட்காந்து சிந்தனை பண்ணுன்னா, சே அப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்படி செஞ்சிருக்கக்கூடாது அப்படி சொல்லி நம்ம நினச்சி நினச்சி நாமளே தூக்கி புலம்பிகிட்டு இருப்போம். அப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை உள்ளே போச்சுன்னா, அல்லது தேவனுடைய சத்தியமான வார்த்தைகள் நம்முடைய இதயத்துக்கு உள்ளே பிரவேசித்து அதை சிந்தித்து தியானிக்கும் போது நம்முடைய அறிவு புத்தி ஞானம் நல்ல மாதிரி செயல்படும். இதே நம்ம வந்து போன ஒரு வாரம் பார்த்தோம், எப்படி வானத்தின் பலகணிகள் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன், அந்த ஆசீர்வாதத்தில் இதை குறித்து நம்ம தெளிவாக பார்த்தோம். அப்படி இல்லைன்னா வானம் அடைக்கப்பட்டு, ஆமாம், புழுதி மழை பெய்யும். புழுதி மழை எப்படி பெய்யும்னு கேட்டிங்கன்னா, புழுதி மழை எப்படி பெய்யும்? தேவையில்லாத வார்த்தைகளாக நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு புழுதி மழை பெய்யும். அப்போ தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளை சாப்பிட்றவங்களுக்கு தான் வெண் வஸ்திரம் கிடைக்கும். வெண் வஸ்திரம் கிடைச்சவங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தினால பாட்டுக்களையும் பாடுவார்கள். இதை இன்னொரு ஆள் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நினச்சா கற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு கற்றுக்கொள்றதுக்கு ஆரம்பத்துலேருந்து சரிகம பதினிசாங்கிற அந்த சுரமண்டல ராகத்தை ஆரம்பத்துலேருந்து படித்தாதான் படிக்க முடியுமே ஒழிய, இடையில வந்து எனக்கு இந்த பாட்டை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னால் பாட முடியாது. 137 சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். 137
அங்கே சீயோனை நினைத்து அழுதோம், அதன் நடுவில் இருக்கும் அரி செடிகளின் மேல் எங்கள் கிணறுகளை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும், எங்களை பாடத்தினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்திலே நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடே ஒட்டி கொள்வதாக. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதேமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திவாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான், உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான்.
இங்க பாட்டு எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டு சியோனுடைய பாட்டுகளை பாபிலோன் ஆரியல் அருகே உட்காந்து நிறைய பேர் பாட சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், அதனால நாங்கள் பாட முடியாது. நாங்கள் எங்கே போய் பாடுவோம்? சியோனுக்கு தான் போய் பாடுவோம். இங்கே நாங்கள் எங்களுடைய பாட்டுகளை அந்நிய தேசத்தில் பாட முடியாது. அப்போ நாங்கள் எங்கே போய் பாடுவோம்? சியோனுக்கு தான் போய் பாடுவோம். அப்போ சியோன்னா என்னவா இருக்கும்? அதே மாதிரி எருசலேம், எருசலேமை நாம் அதிகமாக எண்ணாமல் போனால் என்னுடைய நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. அப்புறம் எருசலேமை நான் நாக்கும் பேச முடியாது, கையும் வேலை நடக்காது. அப்போ இங்கே எருசலேமை குறித்தும் சியோனை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாட்டு வர்றதுக்கு நாக்கு ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதமான கிரியைகளை அனுபவிக்கிறதுக்கு நம்முடைய நற்கிரியல் ரொம்ப முக்கியம். அப்போ சியோன்னு எருசலேமும் என்னவாக இருக்கும் அதை கண்டுபிடிச்சாச்சுன்னா, எப்படி அந்த பாட்டு நம்மளுக்கு வருதுங்கிறதை கண்டுபிடிச்சிடலாம். சோத்திரம் ஏசையா 4 ஏசையா 2 3 வசனம் வாசிப்போம்.
கர்த்தரின் பர்வதத்துக்கும்
என்ன வெளிப்படுதுன்னு வேதம். சியோன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா பிரமாணங்களாக இருக்கும். இதுக்கு என்ன பிரமாணம், இதுக்கு என்ன பிரமாணம் அப்படிங்கிற எல்லா பிரமாணங்களும், வேதத்தில் இருக்கிற எல்லா பிரமாணங்களையும் தெரிஞ்சாதான் ஒருத்தனுக்கு பாட்டு வரும். அப்புறம் எருசலேம், எருசலேம் சொன்னால் என்னவா இருக்கும், கர்த்தருடைய வசனம். அப்படின்னா கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட நித்திய ஜீவ வார்த்தைகள் என்னங்கிறத முழுவதும் தெரிஞ்சிருக்கும். அப்போ வாசித்தாதான் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த பாட்டை பழகிறதுக்கு பிரமாணங்களை தெரிஞ்சிருக்கணும், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதை தெரிஞ்சாச்சுன்னா அப்போ இதை சிந்திக்கும் போது என்ன ஆகுது, அந்த நாக்கு மேல்வாயோடு ஒட்டாமல் அந்த நாவின் கட்டு அவிழ்க்கப்பட்டு பாட்டு தன்னால் வரும். பாட்டு பாட முடியலன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாக்கு போய் மேல்வாயோடு ஒட்டிக்கிச்சு. காரணம் சிந்திக்கிறது இல்லை, தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறது இல்லை. என்னமோ கடமைக்கு போகும்போது இன்றைக்கி 2 அதிகாரம் வாசித்தேன், 4 அதிகாரம் வாசித்தேன், நான் பைபிளை 1 வருஷத்தில் அப்படியே அட்டவணை போட்டு வாசித்து முடித்தாச்சு. ஆனால் என்றைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கிறோமா, கிடையாது. அதனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்கிட்ட பேச முடியல. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுகிறோம், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை மற்றவங்ககிட்ட பேச முடியுமா? ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ பிரதர் சொன்னார், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும், நான் கேட்குறதெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு சொன்னார். என்னென்னா அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும், அதுக்குண்டான வேலையை தாரும். அப்போ சந்தோஷமாக அந்த நாவின் கட்டு அவிழ்க்கப்பட்டு அவர் பேசுகிறார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறோம், ஆனால் நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிட்டார் அப்படிங்கிறத நம்ம பேச முடியுதா? காரணம் அங்கே வலது கையை சூம்பி போச்சு. காரணம் நம்முடைய கையின் கிரியைகள் நல்ல மாதிரி வல்ல. அதே மாதிரி 1 சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் சிந்தித்து தியானிக்கிறவன் தான் பாக்கியவனாக இருப்பான், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அப்போது இங்கே நம்ம பார்க்குறோம், வெண்வஸ்திரம் தரிக்கிறவர்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்குது, அதுக்கப்புறம் நல்ல பாட்டு இருக்குது, நல்ல சந்தோஷமாக இருக்காங்க. யோபு 14 அதிகாரம் 1, 2, 3 வார்த்தைகள் வாசிப்போம். என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா. நல்லா இப்போ கல்யாண விருந்து சாப்பிட்டாச்சு, சத்தியமான வசனங்களை சாப்பிட்டாச்சு, நாம் இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்ப்போம், ஆவிக்குரிய அர்த்தம். ஸ்ரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறியனவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான், இது சொல்லுங்க பார்ப்போம். சபையின் உபதேசத்தின்படி நடக்கிறவங்க இல்லை, ஆவிக்குரிய நிலைமையில் மறுபடியும் பிறந்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா. இப்போ சபையின் உபதேசத்தின்படி மறுபடியும் பிறந்தவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறுகினதாக தான் இருக்கும். ஆமாம், கொஞ்ச நாளத்தை அந்த ரட்சிப்பு நிலநிற்கும். ஆமாம், உடனே ரட்சிக்கப்பட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஊரவே மனந்திரும்புக்கு இறக்குவாங்க. இப்போவே எல்லாத்தையும் சத்தியத்தை சொல்லி ஊரவே மனந்திருப்பின்னு சொல்லிட்டு பயங்கர வேகத்தில் இறங்குவாங்க. அப்புறம் 3 மாதம் கழித்து ரட்சிப்பை பார்த்தா அது இலவசமாக கிடச்சிது, நான் இலவசமாக விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பின்வாங்கி போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான் அப்படின்னு எப்படி சஞ்சலம் வருது அப்படின்னா, யாரும் சரியில்லை. ஆமாம், யாரும் சரியில்லை, கிறிஸ்தவங்க யாருமே சரியில்லை, இவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அதெல்லாம் வச்சு இவன் தப்பு பண்ணுறதுக்கு தன்னை வந்து அநேக நியாயத்தை கண்டுபிடிச்சி அவங்கள செய்கிற தப்பை விட நான் கம்மியாக தான் தப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா சஞ்சலம் பெருகி போச்சு. ஊரில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையும் குறை சொல்லி, இந்த சபை சரியில்லை, அந்த சபை சரியில்லை. ஏன்னா கொஞ்சம் ஆவிக்குரிய காரியங்களில் தேவனுடைய வார்த்தை தெரிஞ்சிருச்சு. முதல்ல ஆவிக்குரிய காரியங்களை வளரும் போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் குற்றம் சொல்கிறது தான் முதல்ல நம்மளுக்கு ஆரம்பமே ஆகும். ஒருத்தர் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கு அடுத்தது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு நடப்பாங்க. ஊழியக்காரங்களை குறை சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் போய் போய் இந்த சபை சரியில்லை, அந்த சபை சரியில்லை, எல்லா சபையும் சரியில்லை அப்படின்னு சொல்லி அதையை வச்சு தன்னை நீதிமானாக்குவதற்காக முயற்சிகளை எடுப்பார்கள். யோபு 15:14. யோபு 15:14. போதும். சபையின் உபதேசத்தின்படி பிறந்தவன் தன்னை நீதிமானாக்கவ முடியாது, பரிசுத்தமாக இருக்க முடியாது, அவன் தேவனுடைய நீதிக்கு சமமாக வர முடியாது. அவனுக்குன்னு தனியாக நீதிகளை வச்சுக்கலாம். எப்படி ஒவ்வொரு சபைகளும் தங்களுக்குண்டான வஸ்திரங்களை தரித்திருக்கிறதோ, அதே மாதிரி ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு நீதி இருக்குது. எப்படி ஒவ்வொரு சபைக்கும் ஒரு புளித்தமாவனுடைய உபதேசம் இருக்கிறதோ, அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தில் அடையாளங்களை வச்சுருக்காங்க, அல்லது கலர்களை அடையாளம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு நீதியின் கிரியல்னு ஒன்று இருக்குது. நாங்கள் என்ன சத்தியத்தை பின்பற்றுறோன்னு சொன்னால், அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் நகை போடாத சத்தியத்தை பின்பற்றுறோம்பாங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, நாங்கள் கல்யாணம் இல்லாமல் ஊழியம் செய்யணுங்கிற பொருத்தனையிலிருந்து ஊழியம் செய்கிறாம்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான உபதேசங்களை வைத்திருக்கிறவர்கள், அதற்கேற்ற நீதி கிரியிலையும் அவர்கள் வைத்திருப்பார்கள். அது மனுஷனுக்கு முன்பாக நீதி தானே ஒழிய தேவனுக்கு முன்பாக நீதியாக மாறாது. நம்ம சபை என்ன சாப்பிட்றீங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். என்ன சாப்பிட்றீங்க நீங்கள், புளிச்சமாவனோட உபதேசம் சாப்பிட்றீங்களா இல்லை? அப்போ நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க, இது எப்படி ஜீரணம் பண்ணுறீங்க, எப்படி சிந்தித்து தியானிக்கிறீங்களோ அதுக்கேற்றபடி தான் உங்களுடைய வஸ்திரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்புறம் பாட்டு அப்படி தான் வரும், பேச்சு அப்படி தான் வரும். பேச்சு வந்தால் தான் அப்புறம் பாட்டு வரும், பேச்சே வரலனா அப்புறம் பாட்டு வராது. ஸ்தோத்திரம். யோபு 25:4.
எப்படி இருக்க, மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமா இருப்பது எப்படி?
ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் அப்படின்னா, சபையின் மூலம் மறுபடி பிறந்தவன் மனுஷருக்கு முன்பாக நீதிமானாக இருந்துக்கலாம். எல்லா மதங்களும் அதைத்தான் போதிக்குது. மனுஷனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்துக்கலாம், ஆனால் இவர்கள் யாருமே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக முடியாது. அப்போ தேவனுக்கு முன்பாக நீதிமான ஆகுவதற்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, சத்தியமான வசனங்களை சாப்பிடணும், அல்லது நித்திய ஜீவ வார்த்தைகளை சாப்பிட்டாதான் அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக முடியும். அதை விட்டு போட்டு சபையினுடைய புளிச்சமாவனுடைய உபதேசத்திலேயோ, அல்லது சொந்தமாக மனுஷனால் உண்டாக்கப்பட்ட கற்பனைகளையே பின்பற்றி கொண்டு, சுயமான வஸ்திரங்களை அல்லது அடையாளங்களை அல்லது வஸ்திரங்களில் சாயங்களை போட்டுக்கொண்டு நீதிமானாக வெளியே காட்டுகிறவர்கள், அவர்கள் மனுஷர்களுக்கு முன்பாக தான் நீதிமானாக இருக்க முடியும், தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்க முடியாது. எபிரேயர் 12:5-8 வாசிப்போம். 12:5-8.
அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கழிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மனுஷனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிற்றியை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே.
போதும் போதும். அப்படின்னா தேவன் நேசிக்கிறவர்களை சிற்றித்து வழி நடத்துவார். அப்போ தேவன் நேசிக்காதவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே விட்டுருவார். அப்படின்னா அவங்க யாருடைய பிள்ளைகள்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேசியின் பிள்ளைகள் அல்லது தாசியின் பிள்ளைகள்.
தேவனுடைய பிள்ளைகள் இல்லை.
சபையினுடைய உபதேசத்தை பின்பற்றி அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த புளிச்சமாவனுடைய உபதேசத்தை பின்பற்றுவர்கள் எல்லாருமே வேசியின் பிள்ளைகள். ஏன்னா அந்த ஏழு ஸ்திரீகள் வந்து எப்படி ஒற்றுமையாக இருப்பாங்களா? ஏழு ஸ்திரீகளும் இன்றைக்கி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சபை அந்த சபையை குறை சொல்லுது, அந்த சபை இந்த சபையை குறை சொல்லுது. அப்போ இவங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அதுக்கு மேலே இருப்பாங்க. தாய் 8 அடி பார்த்ததுன்னா குட்டி 16 அடி பாயங்கிற மாதிரி, போன தலைமுறை அப்படி இருந்ததுன்னா இந்த தலைமுறை இன்னைக்கு பயங்கரமாக இருக்கு. ஆனால் மணவாட்டி சபைங்கிறது வந்து இந்த ஏழு ஸ்திரீகள்லேருந்து பிரிஞ்சிருக்கிற சபை. அப்போ இந்த மணவாட்டிங்கிறது ஒரு சபை தான், இந்த ஏழு ஸ்திரீகளாக இருக்கிறதும் சபை தான். ஆனால் அந்த மணவாட்டி சபைக்கு தேவனுடைய சத்தியமான வசனங்கள் சாப்பாடு இருக்குது, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட நீதியின் வஸ்திரம் இருக்கிறது. ஆனால் அந்த ஏழு ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்க? சொந்தமாக சாப்பாடாக்கி சாப்பிட்டுக்கிறாங்க, சொந்த வியாக்கியானங்களை உருவாக்கிக்கிறாங்க, சொந்த நீதியை நல்லா வெள்ளையும் வெள்ளையும் போய் வாங்கி நல்லா அயன் பண்ணி தேவதூதர்களை போல இங்கே திரிகிறாங்க. அப்போது இந்த மாதிரி பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சிட்சையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேசியின் பிள்ளைகள். இந்த வேசியின் பிள்ளைகள்னா ஏழு சபையினுடைய உபதேசத்தை பின்பற்றுகிற பிள்ளைகள். எபிரேயர் 12:15-17 வரை வாசிப்போம். அப்போ சபைகள்ல பார்த்தீங்கன்னா சபைகள்ல சும்மா ஆளுகளை கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க. முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா சபைகளில் ஒரு டீம் கூட கிடைக்காது. இன்றைக்கு சபைகளில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரியாணி சாப்பாடு கொடுத்து கொடுத்து பார்த்தாங்க, ஐயா இது சரியில்லையே அப்படின்னு சண்டை போட்டு எல்லாம் சாப்பாட்டை பிரியாணியாக மாற்றிட்டாங்க. அப்போது தேவனுடைய காரியங்களில் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு கிடைக்குங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. இன்றைக்கி அப்படி காலப்போக்கில் சபையினுடைய நடவடிக்கைகள் அந்த மாற்றத்தில் வந்துருச்சு. அப்போது இவங்க தேவனுடைய உண்மையான வசனம் எங்கே கிடைக்குதுங்கிறத தேடி பார்க்குறத விட்டு போட்டு எங்கே சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்து அந்த மாதிரி சபைகளுக்கு ஓடி ஓடி போய் இன்றைக்கு அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நடக்குது. அப்போ எழுத்தின்படி சாப்பாடு இப்படி கொடுத்தானா, அப்போ அவங்களுடைய ஆவிக்குரிய சாப்பாடு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு இயக்கத்தை சேர்த்துவதற்காக அல்லது அவங்களுடைய சபையில் ஆட்களை அதிகப்படுத்துவதற்காக அல்லது மனுஷனுடைய உபதேசத்தை அல்லது புளித்தமானுடைய உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் அதிகமாக வரும்படி பல உதவிகளை செய்கிறாங்க, அதில் சாப்பாடும் ஒன்று. அப்படியாக இன்றைக்கு சாப்பாட்டுக்குன்னு போய் 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 கடைசியில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏசா வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தன்னுடைய சேஷ்ட புத்திரத்தை விற்ற மாதிரி அவங்களுடைய ஆவி ஆத்மாவுடைய ரட்சிப்பை சாப்பாடு எங்கே கிடைக்கும்னு சொல்லி போய் அநேகம் பேர் வித்துட்ருக்காங்க. அதனால் சாப்பாடு எங்கே போடுறாங்கன்னு சொல்லி கிடைச்சா போய் சாப்பிட்லாம், ஆனால் அவங்க ஆவிக்குரிய சாப்பாடு என்ன கொடுக்குறாங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். அதை பார்க்காம இதே நாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம், அப்புறம் அந்த சாப்பாட்டுக்கே நாம் அடிமையாயிருவோம். அப்போ அந்த என்ன கொடுக்குறாங்கிறத தெரியாமல் நம்மளுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் முக்கியம் இல்லாமல் எழுத்தின்படி ஆகாரம் தான் நம்மளுக்கு முக்கியமாக இருந்து, அப்புறம் ஒரு நாள் வந்து நம்மளுக்கு போதை தெரியும். தெரிஞ்சும்போது என்ன ஆகும், எவ்வளோ வருத்தப்பட்டு கேட்டாலும் ஐயோ நான் இவ்வளோ நாள் போய் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு பின்னால் போயிட்டுன்னு எனக்குண்டான ஆவி ஆத்மாவுடைய ரட்சிப்பை நான் நஷ்டப்படுத்துறேன்னு எவ்வளோ வருத்தப்பட்டு தேடியும் அது அவனுக்கு கிடைக்காது. அதனால் இப்போவே ஆவிக்குரிய ஆகாரம் அல்லது நித்திய ஜீவ வார்த்தைகள் எங்கே கிடைக்குங்கிறத தேடி பார்த்து, எழுத்தின்படி சாப்பாடு கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல, எழுத்தின்படி இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா பரவாயில்ல அப்படிங்கிறத உதறி தள்ளிட்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அப்படி உண்மையான தேவனுடைய சத்தியங்களை கேட்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். கலாத்தியர் 4:29-31 வாசிப்போம்.
ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுவாதீனம் உள்ளவர்களுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியாக இருப்பதில்லை, ஆகையால் அடிமையானவளையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாக இராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கே பிள்ளைகளாக இருக்கிறோம்.
அடிமையானவர்களுக்கு பிள்ளைகள்னு சொன்னால் ஏழு சபைகள் எதுக்கு சொந்த சாப்பாடு சொந்த வஸ்திரத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. அல்லது ஆகார், ஆகார் வந்து சீனாய் மலை அப்படின்னா அந்த பத்து கற்பனையுடைய பிரமாணங்களுக்கு இன்றைக்கு சபை அடிமைப்பட்டிருக்கிறது. எல்லா சபையிலையும் போனீங்கன்னா முன்னால் பத்து கற்பனை பெருசாக எழுதி போட்டிருப்பாங்க. அது ஜாதிகளுடைய பிரமாணம். ஜாதிகளும் அதைத்தான் பின்பற்றுறாங்க. திருடாதே, பொய் சொல்லாதே, கொலை செய்யாதேங்கிறத உலகத்தில் இருக்கிற மதங்களும் அதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் தேவனை பின்பற்றுகிறவர்களும் அதே காரியத்தை சொன்னால் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பின்பற்றுவதற்கு என்ன அர்த்தம்? அப்போ இவங்கெல்லாம் அடிமையின் இடத்துல பிறந்தவர்கள். அப்போ சுயாதீனம் உள்ளவர் இடத்துல பிறந்தவர்கள்னா சுயாதீனம் உள்ளவள் சாரால், அதே மாதிரி மேலான எருசலேம், மேலான எருசலேமுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறவர்கள் அடிமையானவனுடைய பிள்ளைகளோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆட்களை நாம் வந்து என்ன பண்ணணும்? அவங்கள துரத்து விடணும். ஏன் மற்ற சபைக்காரங்களோட வந்து நாம் இணைஞ்சிருக்கக்கூடாதுன்னு சொன்னால், ஏன்னா அவன் வந்து மாம்சத்தின்படி பிறந்தவன். அப்படின்னா எழுத்தின்படி மத சம்பந்தமான அல்லது சபையினுடைய உபதேசத்தை பின்பற்றி புளித்தமானுடைய உபதேசத்தை தான் நம்மகிட்ட கொண்டு வர்றதுக்கு பார்ப்பான். ஆனால் நாம் வந்து தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து படித்து சிந்திக்கிறவங்க. அப்போ இந்த மாதிரி வரும்போது அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையும் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் நம்மளை என்ன பண்ணுவான்? அவன் பரியாசம் பண்ணுவான். அப்போ அந்த பரியாசத்துக்கு யார் இடம் கொடுக்கறது? நம்ம வந்து ஆவிக்குரிய நிலைமையில நம்ம தனியாக பிரிஞ்சிருக்கும் போது அவன் பரியாசம் பண்ணுறக்கு வரமாட்டான். அதனால் வசனம் என்ன சொல்லுது? புளித்தமாவினுடைய உபதேசத்தையும் மனுஷனுடைய பாரம்பரியத்தினால் வருகிற மனுஷனுடைய கட்டளைகளையும் பின்பற்றுகிறவர்களை புறம்பே தள்ளு. நாம் எல்லாரும் மேலான எருசலேம் அப்படின்னா மேலான எருசலேமினுடைய தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தேவனுடைய சத்தியமான வசனங்களை பின்பற்றுகிறவர்கள் மேலான எருசலேமினுடைய பிள்ளைகள். அதனால் மற்ற சபைக்காரங்களோடு எசைஞ்சு போயிட்டு வந்தால் என்ன பிரச்சனை நடக்குங்கிறது நீங்கள் போய் பழகினதுக்கப்புறம் தெரியும். ஒவ்வொன்றா கொஞ்சம் கொண்டு வந்து ஒட்ட வச்சுருவாங்க. ஒவ்வொரு சில சபைகளில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சபைகளில் இந்த வியாபாரமெல்லாம் நடக்கிறது. அங்கே தான் ஆண்டவர் பூமியில் வரும்போது சொன்னார், என்னுடைய ஆலயத்தை கள்ளர் புகையில் ஆக்கினீர்கள். அதே மாதிரி இன்றைக்கி எல்லா சபையிலையும் போய் பார்த்தீங்கன்னா அங்கே கள்ளர் புகையுடைய வேலை நடக்கும். அப்படின்னா சீட்டு போடுறது, மூணு சீட்டு போடுறது, அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்டு பேசிக்கில் சில காரியங்களை கொடுக்கறது, துணி வியாபாரம் நடக்கிறது, இப்படி பல பல காரியங்கள் வந்து பல சபையில் நடந்துகிட்ருக்குது. அந்த சபையில் அதை யாராவது எடுத்து பேசிட்டாங்கன்னா அந்த எல்லா ஆளுகளும் ஒன்று சேர்ந்துருவாங்க. நீ எப்படி எங்கள் சபையில் இது இப்படி பேசலாம், மேடலுன்னு இதை பற்றி பேசலாம், எங்களுக்கு இதனால் வந்து நல்ல ஆதாயம் வருது, நல்ல ஆத்மாக்கள் நிறைய வர்றாங்க, அதனால் நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாது, நீங்கள் இதை பற்றி பேசுனீங்கன்னா நாங்கள் எல்லோரும் சபையை விட்டு போயிடுவோம். அப்படி ஒவ்வொரு சபையில் என்ன மாதிரி ஆட்கள் அங்கே வந்திருக்கிறார்களோ அந்த ஆட்களை மையப்படுத்தி அங்கே ஒரு வியாபாரம் நடக்கிறது. அதனால் மற்ற சபைக்காரங்களை உள்ளே விட்டுட்டு கடைசியில் நல்லவங்க மாதிரி ஆண்டவர் பேரை சொல்லி வருவாங்க. கடைசியெலாம் அப்புறம் அவங்களுடைய வியாபாரத்தை காமிப்பாங்க. அப்புறம் நம்ம வந்து மாட்டிட்டு முடிக்க வேண்டியது இருக்குது. அதனால் அடிமையானவனை புளிச்சமானுடைய உபதேசத்தை பின்பற்றுகிற ஜனங்களை அல்லது அந்த சபையினுடைய நடவடிக்கைகளை நாம் புறம்பே தள்ள வேண்டும். சோத்திரம். இப்போ 144,000 பேர் கல்யாணம் ஆகாதவங்க தான் போகணும்னு இன்றைக்கி கட்டாயப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வேதத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டால் இன்றைக்கி தெரியாது. அப்போ பேதுரு வந்து கல்யாணம் ஆனால், அதே மாதிரி மோசே வந்து கல்யாணம் ஆனால், அப்புறம் ஆரோனும் கல்யாணம் ஆனால், அப்புறம் எப்படி வந்து இவங்க வந்து கல்யாணம் ஆகாதவங்க தான் 144,000 பேருடைய வரிசையில் வர முடியும்? அப்படின்னா இது சபையினால் கரைப்படாதவங்க தான். அது அப்படி அல்ல. அது என்ன, அந்த புளித்தமாவனுடைய உபதேசம் இந்த மாதிரி ஒரு வியாக்கியானத்தை கொண்டு வருது. ஆனால் தேவனுடைய சத்தியமான வசனங்களில் வர வியாக்கியானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் சொன்னால் சபைகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். சோத்திரம். ஆமாம், சபையினால் கரப்படாதவங்க தான். இப்போ நீங்கள்லாம் எப்படி சபையில் கரப்பட்டதுனால தான் அங்கே ஓடி வந்துட்டீங்க. சபையில் பிரச்சனை நடக்குது, நீதியின் வஸ்திரத்தை தரிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க, ஆனால் சொந்த நீதி கிரியையில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கே தெரியுது இவங்க கூட சேர்ந்தோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவங்கள விட்டு வெளியே ஓடி வந்துட்டோம். அப்படி இந்த சபையிலிருந்து கரைப்படாமல் தங்களை காத்து கொள்வதற்காக சபையை விட்டு வெளியே வருகிறார்கள் பார்த்தீங்களா, அவங்க தான் 144,000 பேர் வந்து அவங்களுடைய கூட்டம். அப்போ எல்லா சபைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட்கள் தங்களை கரைப்படுத்தாமல், அப்படின்னா புளித்தம்மாவுடைய உபதேசத்தினால் தங்களை கரைப்படுத்தாமல், அல்லது அங்கே அவங்க சொல்கிற அந்த பிரமாணத்தையும் சட்டத்தையும் கை கொண்டு அதனால் தங்களுடைய ஆவி ஆத்மா ரட்சிப்படையும் சொல்லி நம்பாமல் தேவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளினால தான் நம்முடைய ஆவி ஆத்மா ரட்சிப்படையும் அப்படின்னு சொல்லி விசுவாசித்து அந்த சபையினுடைய காரியங்களில் தீட்டுப்படாமல் அங்கிருந்து வெளியே ஓடி வரவங்க தான் 144,000 வரிசையில் வருகிற ஜனங்கள். அதுக்குள்ள இருக்கவன் தான்
தீட்டுப்பட்டானே.
ஆக 144,000 வரிசையில் வர முடியாது, இல்லை 144,000 பேருடைய வரிசையில் வர முடியாது. எங்கே போகலாம்? பரலோகம். இங்கேயே வெடிகட்டியாச்சு, இங்கேயே வெடிகட்டியாச்சு. தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் துவங்கினால் கீழ்ப்படியாருடைய முடிவு என்னமாக இருக்கும்? அப்போ ஒவ்வொரு இருதயத்திலையும் தொடங்குது, அதே மாதிரி ஒவ்வொரு சபையிலையும் தேவனுடைய நியாய தீர்ப்பு தொடங்குறது. அப்போ இந்த தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளை பின்பற்றுகிறவங்க சபையை விட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்போ அந்த சபைக்குள்ளேயே
இருக்கிறவன்
இல்லை, பரலோகத்துக்கு போகிறதில்ல. இப்போ நான் சொல்கிறது இந்த சபைக்குள்ளே இருந்து ஸ்திரீகளால் தங்களை கரைப்படாமல் வெளியே வருகிறவர்கள் 144,000 பேருடைய வரிசையில் வருவாங்க. மற்றவங்க அந்த வரிசையில் வர முடியாது. இன்னும் இங்கேயே சண்டை நடக்குது, 7 ஸ்திரீகளும் 7 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்குவாங்க. நான் தான் எங்கள் உபதேசம் தான் பெருசு, நான் இவங்க விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்க, அவங்க விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்க, நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம், அவங்க தான் பரலோகத்துக்கு, மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்குவாங்க. இந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, யாரோ பரலோகத்துக்கு போங்கப்பா, நம்மளை ஆள விடுங்க, நான் சொல்லி அப்படி நான் தப்பிச்சு போகிறேன்ட்டு தனியாக வந்து ரகசியமாக தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து அதற்குண்டான காரியங்களை இவங்க செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி காரியங்கள்லேருந்து வெளியே வந்தவங்களுக்கு தான் இந்த பாட்டு பாட முடியும். இந்த 7 சபைகள் இருந்துட்டு நாங்கள் தான் 140 சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க பாட்டு பாட முடியாது, இவங்க கூப்பாடு போட முடியும். ஆமாம், இவங்க மாளுக்கால் பார்த்து உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டன்ட்டு மாற்றி மாற்றி இவங்க சண்டை போட்டுகிட்டே கிடப்பாங்க. சோத்திரம்.
தலைமுறைக்கே 700 பேர் இருக்காங்க நாட்டில், தேசத்தில்.
ஆ,
தேசத்தில் உலக நாடுகள் சர்வதேச இன்டர்நேஷனல் லெவலில் 700 பேர் இருக்காங்க ஒரு தலைமுறை.
சரி,
இத்தனை தலைமுறை ஆயிடுச்சு, மொத்தமாகவே 144,000 தான் செலக்ட் ஆக முடியுமா?
ஆமாம், பழைய ஏற்பாட்டிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்தாச்சுன்னா 144,000 தான் மொத்தமாக எடுக்கிறாரு, அதுக்கு மேலே எடுக்கிறது
இல்லை.
சரி, 144,000 பேர் வரிசையில் வர்ற முதல் ஆள் யார், அதை கண்டுபிடிச்சா இப்போ தெரியும் என்ன. 144,000 பேர் வரிசையில் வரக்கூடிய முதல் நபர் யார், அதுக்கப்புறம் கடைசியாக வந்து வர ஜனங்க யார். அப்போ முதலும் கடைசியும் தெரிஞ்சாச்சுன்னா எத்தனை பேர் வந்திருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். யார் முதல் ஆள்? சரி, முடிவா சொல்லுங்க.
கஷ்டமான
கேள்வி கேட்டார். சோத்திரம். வெளிப்படுத்தல் 6:6 9 வாசிப்போம். 30
அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள்
அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதர மாணவர்கள் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் நிலைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது.
போதும், இங்க பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் வெண்வஸ்திர ஆண்டவர் கொடுத்துட்டே வர்றாரு. திரும்ப என்ன சொல்கிறாரு, இன்னும் அந்த அந்த சகோதரருடைய எண்ணிக்கை தொகை நிறைவாகலை. அப்படின்னா இந்த உபத்திரவ காலத்தில் பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சியாக மறிக்கிற சம்பவம் இப்போ நான் வாசிக்கிறது. அப்போது இவங்க வந்து எங்கே வந்திருக்காங்கன்னா பரலோக பலிபீடத்து கீழே வந்திருக்காங்க எல்லா பரிசுத்தவான்களும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள், எங்களுடைய இரத்தத்தை குறித்து நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் எது வரைக்கும் நாங்கள் ஆமாம் எது இப்படி இருப்போன்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க. முறையிட்டதுனால ஆண்டவர் அவங்களுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்குறார். வெண்வஸ்திரம் கொடுத்துட்டு சொல்கிறாரு என்னன்னு,
வந்து
சேர வேண்டியது இருக்குது. அப்ப அந்த மொத்த தொகை எவ்வளவு? 144,000 பேர். உபத்திரவ காலத்தில் தான் அநேக ஆட்கள் வந்து சேருவாங்க. அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்தில் தான் அந்த எண்ணிக்கையே பூர்ணமடையும். சரி, முதல் வந்த ஆள் யார்? முதல் வந்த ஆள் வந்து ஆபேத். பலிபீடத்திற்காக தன்னை பலியாக்கின ஆள் தான் முதல் ஆள் ஆபேத். அப்போ அண்மையிலிருந்து ஆண்டவர் தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளுக்காக இரத்த சாட்சியம் மறித்தவங்களுடைய எண்ணிக்கையை எடுத்துகிட்டே வர்றாரு. பழைய ஏற்பாட்டில் மிக மிக குறைவு. கடைசியால் தான் இரத்த சாட்சியை இப்போ 7 வருஷம் உபத்திரவ காலம் தான் நிறைய பேர் மறிக்க போகிறாங்க. 144,000 பேருடைய எண்ணிக்கை நிறைவாகிறத வந்து உபத்திரவ காலத்தில் தான் எண்ணிக்கையே நிறைவாக போகுது. அப்போது இப்போ நாம் ஒன்றா இப்போ இன்றைக்கி இருக்கிற ஜனங்களுக்கு 144,000 பேருடைய ஆட்களில் போகலாம். அப்படி இல்லைன்னா என்ன வரிசையில் போகலான்னா, ஆ சாதாரண இரத்த சாட்சியை மறித்தா 144,000 பேர் இல்லாமல் பரலோகத்துக்கு போயிடலாம். ஆ இரத்த சாட்சியாக வேண்டாம். அப்போ எப்படி பரலோகத்துக்கு போகிறது? இல்லை இரத்த சாட்சியாக மறிக்கணுங்கிறது வசனத்தின்படி கட்டாயம் கிடையாது. 144,000 பேர் எல்லாருமே இரத்த சாட்சியாக தான் மறிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது வேதத்தில். அது அவங்களுடைய ஊழியத்தினுடைய நிலைமையை பொறுத்து அவங்க மரணம் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 13:10 வெளிப்படுத்தல் 13:10. அப்படி இல்ல, தேவனுடைய வார்த்தைக்காக எப்படி வேணாலும் மரணம் அடையலாம். அதுதான் இரத்த சாட்சி. அது வந்து இரத்த சாட்சி இல்ல, அந்த சப்ஜெக்ட் இல்லை. இப்போ வந்து இரத்த சாட்சினா என்னன்னா தேவனுடைய வார்த்தைக்காக மறிக்கிறவர்கள். சரி சொல்லுங்க பாப்போம். 144,000 பேர் எல்லாருமே இரத்த சாட்சியா மறிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அந்த மரணம் வந்து மரணத்தை முடிவு எடுக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து அவங்கவுங்களுக்கு அந்த தீர்மானத்தை கொடுக்குறார். இந்த வசனத்தில் அதனுடைய காரியம் இருக்குது. இரத்த சாட்சியாக மறிக்கணும்னு விருப்பப்படுறவங்க இரத்த சாட்சியாக மறிக்கலாம். இரத்த சாட்சியாக மறிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அப்படியும் மறிக்காமல் இருக்கலாம். அது அங்கே கிடக்கு, அங்கே இருக்குது கரெக்டு. ஆனால் இங்கே இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா இரத்த சாட்சியாக மறிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ ஏனோக்கு வந்து அப்படியே எடுக்கப்பட்டார்ல, இப்போ எலியா வந்து அப்படியே எடுக்கப்பட்டார். எலியாவெல்லாம் 144,000 பேருடைய வரிசையில் வர்ற ஆள். அது ஆவிதான் அனுப்பப்பட்டதுலயே அந்த ஆள் இல்லை, அந்த ஆள் இல்லை வந்தது. அப்படின்னா ஏனோக்கு போனார், ஏனோக்கு இன்னொரு ஆள் வரணுமே. அது எலியாவினுடைய ஆவியை தான் ஆண்டவர் அனுப்புறாரு. அதே மாதிரி 144,000 பேர் எல்லாத்துக்குமே எலியாவினுடைய ஆவி வரப்போகுது. எலியாவின் ஆவியிலே அல்ல எடுத்துக்கொள்ளப்படவும் பண்ணலாம், அதே மாதிரி இந்த யோவான் ஸ்நானகம் மாதிரி சிறச்சேதம் பண்ணவும் பண்ணலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அது அவங்களுடைய ஊழியத்தினுடைய தன்மையை பொறுத்து இருக்குது. இப்போ எலியாவின் ஆவி வந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். எலியாவினுடைய ஆவி வந்ததுன்னா கோபம் ரொம்ப ஜாஸ்தி வரும். ஆமாம், அப்போ தான் ஊழியம் உபத்திரவ ஊழியம் நல்லா வேகமாக போகும், இல்லாட்டினா ஒன்றும் சரிப்படாது. இல்லை அப்போ வர போகும், தொடங்கி இருக்குது அவ்வளோதான். இப்போ இந்த வசனம் கேட்டாச்சுனாவே உங்களுக்கு அது ஆரம்பம் ஆகுதுன்னு அர்த்தம். சரி, இப்போ எலியா மாதிரி போகணுமா அல்லது யோவான் ஸ்நானம் மாதிரி போகணுமா? போகணும். அப்போ அதுக்கே இப்போ வாசுதில் அதுக்கு அர்த்தம் இருக்குது. ஆ, என்ன சொல்லுங்க பாப்போம். எதுல விளங்கும் அது? முன்னால இருக்கிறத நீங்க
விட்டுட்டீங்களா?
சரி,
பட்டயத்தினாலே
வேண்டும், கரெக்ட். இப்ப ஆவிக்குரிய பட்டயம் என்கிட்ட இருக்குது, நான் என்ன பண்றேன் எடுத்து? அவ்வளவுதான், நீ என்கிட்ட வந்தேன்னா ஒன்னும் வாழாட்ட முடியாது. எனக்கு தெரிஞ்சது ஆயத்துல ஒண்ணும் கூட உனக்கு தெரியாது, இது தெரியுமா அது தெரியுமான்னு சொல்லி அவனை ரொம்ப எரிச்சல் படுத்தினா என்ன ஆகும்? அப்போ அவன் உண்மையாகவே எழுத்தின்படி பட்டயத்தை எடுத்து அவன் வீசிடுவான். அப்போ ஆவிக்குரிய பட்டயம் நம்மக்கிட்ட இருக்கணும், இல்லாமல் இருக்கக்கூடாது, இருக்கணும். அது எந்த இடத்துல எடுத்து உபயோகப்படுத்தணுமோ அங்கே தான் எடுத்து உபயோகப்படுத்தணும். அதை விட்டு போட்டு ஒரு ஆளை வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறான் அல்லது தேவனுடைய வார்த்தையில் அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னால் எடுத்தோன்னா பட்டயத்தை எடுத்து வீசினா என்ன ஆகும்? அவனுக்கு கோபம் வரும், அவன் என்ன பண்ணுவான்? எழுத்தின்படி பட்டயத்தை எடுத்து அவன் வீசுவான். அதுக்கு பதிலாக வேறு வழியில் ஒன்று பண்ணலாம். நம்மக்கிட்ட பட்டயத்தை வந்து நம்ம வச்சுக்கிட்டு பட்டயத்தை எடுத்து உபயோகம் பண்ணாமல் வேற ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம்?
பொறுமையாக
இருந்து தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு ஏப்பா, இது இப்படி ஆண்டவர் இப்படி தான் செஞ்சுருக்கார், இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இதுதான், இது இந்த காலம் அப்படின்னு பொறுமையாக இருந்து அவனை ஆவிக்குரிய நிலைமையில் சிறைப்படுத்தினாள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு வேண்டி அவனை சிறைப்படுத்தினால், அப்புறம் இப்படி சிறைப்படுத்தி அநேகரை சிறைப்படுத்தி கொண்டு போகும் பொழுது தேவ தூதர்களும் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஊழியம் செய்கிறவங்கள சிறைப்படுத்தி கொண்டு போயிடுவாங்க. அப்போது எடுத்தோன்ன ஆவிக்குரிய பட்டயத்திற்கு அவசியம் இல்லாமல் உடனே எடுத்து ஆவிக்குரிய பட்டயத்தை உபயோகம் பண்ணுகிறவர்கள் தனி. அப்போ சமாதானமாக தேவனுடைய வார்த்தையை சொல்லி வரும்போது தேவைப்பட்டால் எடுத்து பட்டயத்தை உபயோகம் பண்ணுகிறவர்கள் வேற. அப்போ எடுத்தோன்னே பட்டயத்தை எடுத்து உபயோகம் பண்ணாமல் அவங்களுக்கு சாதாரணமாக மற்றவர்களுக்கு எளிமையான முறையில் தேவனுடைய வார்த்தைகளை வரிசையாக படிப்படியாக சொல்லி கொண்டு வரும் பொழுது அவர்கள் அந்த பொறுமையிலேயே தேவனுடைய வசனத்தை சொல்லுகிறதுலே அவர்கள் ஆதாயப்படுத்தலாம் அல்லது ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரலாம். அதை விட்டு போட்டு எடுத்தோன்னே பட்டயத்தை உபயோகம் பண்ண என்ன ஆகும்? அப்போ நீ என்ன படிச்சிருக்க, நான் என்ன படிச்சிருக்கேன், நான் அங்கே படிச்சிருக்கேன், இந்த உபதேசம் எப்படி அந்த உபதேசம், அப்போ வாக்கு வாங்கதான் முத்தி என்னாகும்? அப்புறம் போய் தகராறில் போய் முடியும். அப்படியாக இரத்த சாட்சியை மறிக்கிறதும் மறிக்காமல் இருக்கிறதும் அவங்கவுங்களுடைய கரத்தில் இருக்கு. அவங்க எப்படி ஊழியம் செய்கிறாங்களோ அப்படி தான் அவங்களுக்கு நடக்கும். அதனால 144,000 பேர் அத்தனை பேரும் கண்டிப்பாக இரத்த சாட்சியை மறிக்கணும்னு அவசியம் இல்லை. எலியா மாதிரி போகலாம், ஏனோக்கு மாதிரி போகலாம். அப்புறம் புதிய ஏற்பாட்டில் சொல்லுது, ரெண்டு பேர் திரியை அரைத்து கொண்டு இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். ஒருத்தன் புளிச்ச மாவை போட்டு அரைப்பான், அவன் எங்கேயே இருப்பான், அவன் அரைச்சிக்கிட்டே இருப்பான். இன்னொன்று புதிய மாவை அரைப்பான். அப்புறம் ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ரெண்டு பேர் ஊழியம் செய்வாங்க. ஒருத்தன் புளிச்ச மாவனுடைய ஊழியத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருப்பான், இன்னொருத்தன் தேவனுடைய சத்தியமான வசனங்களில் ஊழியம் செஞ்சுட்டு இருப்பான். அப்போ ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அப்போ இவங்கெல்லாம் என்ன ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க? இல்லை, இந்த மாதிரியும் இந்த எலியா ஏனோக்கு மாதிரியும் உடலோட நேரடியாக எடுத்துக்கொள்ளப்படுகிற சம்பவங்கள் இருக்கிறது, இரத்த சாட்சியம் மறிக்கிற சம்பவம் இருக்குது. அதை தீர்மானிக்கிறது அவங்க அவங்களுடைய ஊழியத்தினுடைய செயல்பாடுகளில் அது இருக்குது. மாம்சம் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போக, அப்புறம் அதே தானாக மாறிடும். ஆ, உண்மைதான், இங்கிருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் போவாங்க, நம்ம கண்ணில் எவ்வளோ தூரம் பார்க்குறோமோ அந்த வரைக்கும் ஆள் போகிறது தெரியும். அப்புறம் அங்கே போனோன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறிடும், பரலோகத்தோடு எல்லாம் தெரியும், கம்ப்ளீட்டாக தெரியும். இரத்த சாட்சியை மறிக்கிறவங்களுக்கும் தெரியும், இரத்த சாட்சியை மறித்தவங்களுக்கும் எல்லாம் தெரியும். அப்படின்னா 1000 ஆண்டு ஆட்சியில் அல்லது பரலோகத்தில் வந்து இருக்க போகிறவங்க எல்லாத்துக்குமே எல்லா சம்பவம் நல்லா கிளியராக தெரியும், பூமியிலேயே தெரிஞ்சிடும் அவங்களுக்கெல்லாம். இப்படி தான் நான் மறிக்க போகிறேன், இப்படி தான் என்னுடைய ஊழியம் இருக்க போகுது, நான் இப்படி தான் எதிர்காலத்தில் இருப்பேன் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடும். ஆனால் புளிச்ச மாவுல இருக்கிறவங்க என்ன எப்படி தெரியும் கேட்டிங்கன்னா, எல்லோரும் இப்படி தான் இருக்கிறாங்க, நானும் பரலோகத்துக்கு போகிறேன் நம்புவாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக இருந்து சத்தியமான வார்த்தைகளை வாசித்து சிந்திக்கிறவங்க 144,000 பேருடைய எண்ணிக்கையில் இந்த பதவி எனக்கு இருக்கிறது, இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார், இந்த கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய பெயர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பூமியில் இருக்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். மற்றவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஏன்னா இங்கே பாட்டு பாடுறதுக்கு பதில் புலம்பிகிட்டு இருக்காங்களே, அதனால் என்ன தெரியும். அப்போ ஏன் வந்து 144,000 பேர் பாடுறாங்கன்னா, இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் தெரிஞ்சதுனால தானாக பாட்டு வந்துடும், பாட்டு பாட வேண்டாம்னா கூட தானாக இவங்க நிறுத்த முடியாது. அப்போ இதே மாதிரி இருக்கிற ஆட்களை மற்றவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து இவங்களுடைய காரியத்தை மற்றவங்ககிட்ட பேசும்போது அந்த மாதிரி தன்மைகளை இருக்கிறவங்க தான் இவங்களுடைய காரியங்களை புரிஞ்சு கொள்ள முடியும். மற்றவங்க ஐயோ எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதைய தவிர்க்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அப்படியாக உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்குள்ள இருந்து தேவன் 144,000 பேரை குறிப்பாக சபைகளிலிருந்து தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆளுகளை எடுக்கிறார். சபைக்கு போகாமல் அல்லது தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்காமல் தியானிக்காமல் இருக்கிறவங்களிருந்து எடுக்கிறது இல்லை, முதல் தேவனுடைய சபையில் இருந்து தான் 144,000 பேரை பிரித்தெடுக்கிற சம்பவம் தேவனுடைய வீட்டிலே நடக்கிற நியாய தீர்ப்பின் மூலம் நடைபெறுகிறது. இப்போ வருகிற நாட்களில் தேவனுடைய செய்தி இங்கிருந்து புறப்படும் போது யார் என்ன எப்படிங்கிறது சபை விட்டு வெளியில் ஓடினானா தெரியும், புளிச்சமானுடைய உபதேசத்தை விட்டு வெளியில் ஓடி வந்தானா தான் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அடுத்தவனுக்கு தெரியாது. அப்படி அந்த மாதிரி அடையாளத்தை அவனுக்கு மட்டும்தான் தெரிகிற மாதிரி இருக்கிற அடையாளத்தை போடுறாரு, மற்றவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட தேவனுடைய முத்திரையை தேவனுடைய சபையிலே போட்டு தேவன் தம்முடைய ஜனங்களை பிரித்தெடுக்கிறார். அதனால் ஸ்திரீயினால் கரைப்படாதவர்கள்னு சொன்னால் கல்யாணம் ஆகாதவங்க அல்ல, ஸ்திரீயினால் கரைப்படாதவர்கள்னு சொன்னால் சபையினுடைய புளித்தமானுடைய உபதேசத்தை வைத்து கரைப்படாதவர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
புதிய பாடல் பாடி